அடுத்து அந்த ஆணவத்தை போக்கு பொல்லாத ஆணவம் என்று சொன்னார் அல்லவா, அதனுடைய இலக்கணத்தை அடுத்த பாட்டுல, அந்த பொல்லாத ஆணவம் எப்படிப்பட்டது என்று அதனுடைய இலக்கணத்தை எல்லாம் தொகுத்து தருகிறார். மாயை பற்றி முன்னாடி கொடுத்தார் அல்லவா, என்ன நித்தமாய் அருவாய் ஏக நிலையதாய் உலகத்திற்கோர் வித்துமாய் அசித்தாய் எங்கும் வியாபியாய் விமலனுக்கோர் சக்தியாய் புவன போக தனு கரணமும் உயிர்க்காய் வைத்ததொரு மலமாய் மாயை மயக்கமும் செய்யுமன்றே என்று ஒரு பாட்டிலே உணர்த்தியதை போல இங்கு ஆணவம் அதனுடைய இலக்கணத்தை ஒரு பாட்டிலே தருகிறார். பொன்றதாய் பொன்றதாய் ஆணவ மலம் ஒரே பொருள்தான், பொருளால் ஒன்றுதான். ஒன்றதாய் அநேக சக்தி உடையதாய், ஆனால் அதனுடைய சக்திகள் ஒன்றல்ல எண்ணற்றவை. ஏன் அப்படி சொல்லுகிறார்கள்? ஆணவ மலத்தினுடைய சக்தி ஒன்று என்று சொன்னால் என்ன? ஆணவ மலம் ஒன்று, அதனுடைய சக்தியும் ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும். ஏன் பல என்கிறார்? ஒரே சக்தி மறைக்க முடியாதா? அதாவது ஒரே சக்தி தான் எல்லா ஆன்மாக்களையும் மறைத்துக் கொண்டு இருக்கிறது என்றால், ஒரு ஆன்மா முக்தி அடைகிற போது அந்த சக்தி நீங்கிவிட்டது இல்லையா? முக்தி அடைந்த ஆன்மா அந்த சக்தி நீங்கிவிட்டால் எல்லா ஆன்மாக்களுக்கும் நீங்கிவிட வேண்டுமல்லவா? ஒரு சக்தி தானே, ஒரு சக்தி தான் உண்டு என்றால், ஒரு ஆன்மா முக்தி அடைந்தால் ஏனைய உயிர்களும் தானாக அந்த ஆணவ மலம் நீங்கி என்று ஆகுமே. அப்படி இல்லை. எனவே ஒவ்வொரு ஆன்மாவிடத்திலும் மறைத்துக் கொண்டிருக்கிற சக்தி வேறு வேறு. அதனால்தான் ஒவ்வொரு ஆன்மாவும் தனித்தனியாக பல்வேறு கால அளவுகளிலே முக்தி அடைகின்றன. எனவே அநேக சக்தி உடையதா உடனாய் ஆன்மாவோடு உடனாகவே இருக்கிறது. உடனாகவே இருப்பது இன்னொன்றியது இறைவன். இறைவன் அந்த இறைவனைப் போலவே அந்த இறைவனோடு ஆணவ மலமும் உடனாக இருக்கிறது ஆன்மாவில். எனவே ஆன்மாவில இறைவனாகிய ஒளியும் இருக்கிறது, ஆணவமாகிய இருளும் இருக்கிறது. ஒளிக்கும் இருளுக்கும் ஒன்றே இடம், ஒன்றே இடம். எனவே இறைவனைப் போல உடனாகவே இருக்கிறது இந்த ஆணவ மலம். உடனாய் ஆதி அன்றதாய், இதற்கு தோற்றம் என்பது இல்லை. தோற்றம் இல்லை என்றால் அழிவும் இல்லை. தோற்றமும் அழிவும் இல்லாத அனாதி பொருளாக இருக்கிறது. ஆதி அன்றதாய், பிறகு ஆன்மாவின்தன் அறிவோடு தொழிலை ஆர்த்து நின்று, ஆன்மாக்களுடைய அறிவையும் தொழிலையும் ஞானம் கிரியை அதோடு எதையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும், எதை சேர்த்துக் கொள்ள வேண்டும், இச்சை என்ற மூன்றையும் அறிவோடு தொழிலை ஆர்த்துனா பிணித்து கட்டி செயலற்றதாக்கி தொழிலை ஆர்த்து நின்று போத்திருத்துவத்தை நிகழ்த்தி, போத்திருத்துவம் என்றால் நுகர்வோன் என்ற தன்மை, நுகர்வோன் என்ற தன்மை. ஆன்மா எப்போது நுகர்வோனாகிற தன்மை அடைகிறது? எப்போது நுகர்வோன் என்ற தன்மை அடைகிறது? நாம் தத்துவங்களிலே பார்த்தோமே, புருடன் என்ற நிலையில. அதாவது காலம் நியதி கலை வித்தை அராகம் என்ற அந்த பஞ்சகஞ்சுகங்கள் ஆன்மாவோடு சேருகிற போது, அதனுடைய அறிவு இச்சை செயல்கள் விளங்குகிற போது ஆன்மா உலகத்தை நுகர்வதற்கு தகுதியை அடைகிறது, நுகர்வோனாம் தன்மையை அடைகிறது. அந்த நிலைதான் போத்திருத்துவம், நுகர்வோனாம் தன்மை. இதேபோல இன்னொன்று சொல்லுவார்கள், அதையும் தெரிந்து கொள்ளுங்கள். இந்த இரண்டையும் உண்டாக்குவது ஆணவ மலம் உயிருக்கு. போத்திருத்துவம் கர்த்திருத்துவம். ஆக செய்வோனம் தன்மை எப்போது வரும் என்றால், அந்த ஆணவ மலமானது அந்த உயிருக்கு நான் என்ற தன்முனைப்பை கொடுக்கிற போது அது அவன் செய்வோனாக நான், இது என் செயல் என்று ஆணவ மலத்தினாலே உண்டாகின்ற நிலை. தன்னையே எல்லா செயலுக்கும் கர்த்தாவாக நினைத்தல், தன்னையே எல்லா செயலுக்கும் கர்த்தாவாக, அது ஆணவ மலத்தினாலே வருவது. அதேபோல போத்திருத்துவம் நுகர்வோன் என்ற தன்மையை ஆணவ மலம்தான் உண்டாக்குது. அதாவது நுகர்வோனாம் தன்மை எப்போது வரும் என்றால், அந்த விருப்பு வெறுப்பு, விருப்பு வெறுப்பினாலேதான் நுகர்வோன் என்ற நிலை வருகிறது. ஆக ஒன்றை விரும்பி இது எனக்கு வேண்டும் என்று நினைக்கிற போது அவன் அந்த நுகர்வோனாம் தன்மையை அடைகிறான். இது வேண்டும் இது வேண்டா என்று வெறுத்தும் விரும்பியும் செய்கிற போது இந்த போத்திருத்துவமும் கர்த்திருத்துவம் இந்த ரெண்டையும் உண்டாக்குவது ஆணவமாகும். இங்கே ஒன்றுதான் சொல்லியிருக்கிறார், நாம இரண்டையும் கொள்ளலாம். எனவே போத்திருத்துவத்தை நிகழ்த்தி செம்பினில் களிம்பு எய்ந்து, செம்பிலே களிம்பு என்ற குற்றம் இயற்கையாக அமைந்திருப்பது போல, செம்பு என்று உண்டோ அன்றே அதனிடத்திலே களிம்பும் ஒட்டி கொண்டிருப்பதைப் போல, ஆன்மா என்று உண்டோ அன்றே அதனிடத்திலே ஆணவ மலமும் இயற்கையாக இயற்கை குற்றமாக அமைந்திருக்கு. அதைத்தான் செம்பினில் களிம்பு எய்ந்துன போல, எய்ந்து என்றால் போல, என்றும் அஞ்ஞானம் காட்டும். எனவே ஆணவத்தினுடைய தன்மையே என்ன என்றால், என்றும் உயிர்களுக்கு அஞ்ஞானத்தை தருவது, அறியாமையை உண்டாக்குவது. அந்த அஞ்ஞானத்துல ரெண்டு வகை இருக்கு, இரண்டு வகையான அஞ்ஞானம். ஒன்றையும் அறிய முடியாமல் இருப்பதும் அஞ்ஞானம்தான், ஒன்றையும் அறிய மாட்டாமை, யாதொன்றையும் அறியாதிருப்பது அஞ்ஞானம். இன்னொன்று ஒன்றை இன்னொன்றாக தவறாக உணர்வது விபரீத ஞானம், அதுவும் அஞ்ஞானம்தான். விபரீத அறிவும் அஞ்ஞானம். இந்த இரண்டையும் செய்வது ஆணவ மலம். அதாவது கேவல நிலையில ஆணவ மலம் செய்வது என்ன என்றால், அந்த கேவல நிலையில ஆன்மாக்களிடத்திலே ஆணவம் செய்வது முழு அஞ்ஞானம். முழுதும் மறைத்து ஆன்மாவை ஒன்றையும் அறிய ஒட்டாமல் வைத்திருப்பது, அது முழு அறியாமை, ஒன்றையும் அறிய விடாமல், அது கேவல நிலையில. ஆனால் இப்பொழுது சகல நிலையில அது முடியவில்லை, ஆணவ மலத்தினால் அப்படி செய்ய மறைக்க முடியவில்லை முழுதும். ஏன், அது அறிவை விளக்குவதற்கு உடம்பு கருவிகள் எல்லாம் அமைந்து விட்டனவே. எனவே இவற்றினுடைய சேர்க்கையினால், இவை ஒளி பொருள் அல்லவா, எனவே முழுதும் இருளாக்க முடியவில்லை ஆன்மாவை. எனவே இந்த மாயையினாலே வருகிற அறிவை, அந்த சிற்றறிவை விபரீத அறிவாக அந்த ஆணவ மலம் மாற்றுகிறது. அன்றைக்கு சொன்னேன் அல்லவா ஒரு உதாரணம், ஒரு இருட்டு அறை, இருட்டு அறை இருள் செறிந்திருக்கிறது, ஒரு பொருளும் புலப்படவில்லை, அதுதான் கேவல நிலையில ஆன்மா இருக்கிற நிலை, ஒன்றையும் அறியாத நிலை, இருட்டு அறை. அந்த அறையில ஒரு சிறிய தீவர்த்தியை, மெழுகுவர்த்தியை ஏற்றி வைத்தால் அந்த சிறிய ஒளிதான் மாயையினாலே நமக்கு வருகிற சிற்றறிவு. அந்த மெழுகுவர்த்தியினுடைய ஒளியிலே இருள் கொஞ்சம் விலகுகிறது, முழு இருட்டு போய் நீங்கி கொஞ்சம் அங்கலான வெளிச்சம் கிடைக்கிறது. அந்த ஒளியில அந்த அறையினுடைய மூலையிலே கிடக்கிற கயிறு, கயிறு வளைந்து சுருண்டு கிடக்கிற கயிறு பார்ப்பவனுக்கு பாம்பை போன்ற ஒரு காட்சியை கொடுக்கிறது. இதுதான் திரிபு விபரீத அறிவு, ஒன்றை இன்னொன்றாக காணுதல். இந்த காட்சிக்கு எது காரணம் என்றால் இருள். அந்த அறையில் இருக்கிற இருள் என்ன செய்கிறது, முழுதும் மறைக்க முடியாமல் அந்த மெழுகுவர்த்தியினாலே கிடைக்கிற அந்த ஒளியை திரிபுபடுத்தி விபரீத அறிவை, காட்சியை உண்டாக்கு. அதுபோலத்தான் ஆணவம் மாயையினாலே நமக்கு வருகிற இந்த அறிவை புல்லறிவாக மாற்றுகிறது. திருக்குறளிலே ரெண்டு அதிகாரம் இருக்கு, ஒன்று பேதமை, இன்னொன்று புல்லறிவாண்மைங்கிற அதிகாரம். ரெண்டு அதிகாரம் அமைத்திருக்கிறார், பேதமை புல்லறிவாண்மை. பேதமை என்றால் ஒன்றையும் அறியாத தன்மை, பேதமை மூடத்தன்மை, பேதமை. புல்லறிவாண்மை என்றால், புல்லறிவு என்றால் இந்த திரிபு அறிவு, நில்லாதவற்றை நிலையின என்று அறியும் புல்லறிவாண்மை கடை. நில்லாத பொருளையெல்லாம் நிற்பன போல நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம், அற்பமான பொருளை உயர்ந்த பொருளாக மதிக்கிறோம். அதெல்லாம் விபரீத அறிவு, மயக்க அறிவு. இந்த மயக்க அறிவை கொடுப்பது ஆணவமலம். என்றும் அஞ்ஞானம் காட்டும் ஆணவம் இயைந்து நின்றே. ஆக நல்ல நல்ல பாட்டு. ஒன்றதாய் அநேக சக்தி உடையதாய் உடனாய் ஆன்மாவின்றன், அதான ஆதி அன்றதாய் ஆன்மாவின்றன் அறிவொடு தொழிலை ஆர்த்து நின்று போத்திருத்துவத்தை நிகழ்த்தி செம்பினில் களிம்பு எய்ந்து என்றும் அஞ்ஞானம் காட்டும் ஆணவம் இயைந்து நின்று. இதுதான் ஆணவத்தினுடைய ஒரு முழுமையான இலக்கணம். ஆனால் இந்த ஆணவ மலத்தை சொல்லுகிறவர்கள் சைவ சித்தாந்திகள் மட்டும்தான், வேறு யாரும் ஒத்துக்கொள்வதே இல்லை. இந்த நாட்டில், இந்திய நாட்டில் இந்த சித்தாந்த சைவர்களை தவிர பிற சமயத்தார் இந்த ஆணவ மலம் என்பதை ஒப்புக்கொள்வது இல்லை. ஆனால் எதை ஒப்புக்கொள்வார்கள், எல்லா ஆன்மாக்களுக்கும் அஞ்ஞானம் உண்டு என்பதை ஒப்புக்கொள்வார்கள். நாம் அஞ்ஞானத்திலே இருக்கிறோம் என்பது எல்லாருக்கும் தெரிகிறது. அதற்கு என்ன காரணம், அதிலேதான் கருத்து வேறுபாடு. காரணம் தான் பலவிதமாக சொல்லுகிறார், காரியம் ஒத்துக்கொள்கிறார்கள், காரியம் அஞ்ஞானம். அந்த அஞ்ஞானத்துக்கு எது காரணம் என்று மற்றவர்கள் என்ன பொதுவாக சொல்லுகிறார்கள், நம்முடைய உடம்புதான் ஆன்மாவை மயக்கி அஞ்ஞானத்தை கொடுக்கிறது, அதாவது மாயை. அவர்கள் கருத்துப்படி மாயை உடம்பு இவைதான் உயிருக்கு அஞ்ஞானத்தை தருகின்றன என்று பலர் கருதுகிறார்கள். அதை மறுக்கிறார் அருளந்தி சிவம். மற்றவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், அந்த சொல்லுகிறார், மலம் என வேறொன்று இல்லை. மலம் என்றால் ஆணவ மலம், ஆணவ மலமாவது ஒன்றாவது, அதெல்லாம் கிடையாது. மலம் என வேறொன்று இல்லை, மாயா காரியம் அது. அதாவது அஞ்ஞானத்தை தருவது எது என்றால் மாயையினுடைய காரியங்கள். மாயையினுடைய காரியங்கள் என்றால் நம்முடைய உடம்பு முதலியவை, இவைதான் அஞ்ஞானத்தை தருகின்றன என்று நீங்கள் சொன்னால் அதை மறுக்கிறார். இனி இலகு உயிர்க்கு இச்சா ஞான கிரியைகள் எழுப்பும் மாயை. ஆக மாயையினுடைய இயல்பு என்ன என்றால் உயிர்களுக்கு இச்சா ஞான கிரியைகளை எழுப்பும். உயிர்களுடைய இச்சை, அறிவு, செயல் இவற்றை தூண்டுவதுதான் மாயையினுடைய தன்மை. அடுத்து, ஆனால் ஆணவ மலை என்ன செய்யும்? விலகிடும். மலம் இவற்றை, இந்த மூன்றையும் ஆணவ மலம் விலகிடும், நீக்கிவிடும். அதாவது இச்சை, ஞானம், கிரியை இவற்றை மறைப்பது ஆணவ மலம். வேறும் அன்று, வேறும் அன்று, அதாவது ஆணவ மலம் உயிருக்கு வேறாக இருப்பதும் அன்று, வேறும் அன்று. அப்படி என்றால் உயிருக்கு வேறாக இல்லை. அதாவது உயிர்களோடு இந்த ஆணவ மலம் இரண்டர கலந்திருக்கிறது. இரண்டர கலந்து உயிர்களோடு ஒன்றாக இருக்கிறது. எப்படி இறைவன் உயிர்களோடு ஒன்றுபட்டு அத்விதமாக இருக்கிறானோ, அதே போல ஆணவ மலமும் உயிர்களோடு அத்விதமாக இருக்கிறது. ஆக நமக்கும் இறைவனுக்கும் உள்ள அந்த தொடர்பு அத்விதம். அதே போல ஆணவ மலத்திற்கும் நமக்கும் உள்ள தொடர்பும் அத்திவிதம்தான். ஆக இறைவனோடு போட்டி ஓடுகிறது ஆணவ மலம். வேறும் அன்று, ஆனா அடுத்து என்ன சொல்லுது? அது வேறாகி. எது அது என்று எதை சொல்லுகிறார்? இல்ல, இப்ப ரெண்டு பொருளை பற்றி பேசுகிறார். மாயை, ஆணவ, ரெண்டையும் எடுத்துக்கொண்டு இங்கே விளக்குகிறார். ரெண்டுக்கு உள்ள வேறுபாட்டை காட்டுகிறார். மாயை ஞானம் இச்சை கிரியைகளை எழுப்பும், இது மறைக்கும், அது ஒரு வேறுபாடு. அடுத்து ஆணவ மலம் உயிருக்கு வேறாக இல்லை, ஒன்றாக இருக்கிறது. ஆனால் அது, அது என்றால் மாயை வேறாகி. ஆனால் மாயையோ உயிருக்கு வேறாக இருக்கிறது. எனவே உடம்பு நமக்கு வேறாகத்தான் இருக்கிறது. உடம்பு மாயைதானே, எனவே உடம்பு நமக்கு வேறாகத்தான் இருக்கிறது. அது வேறாகி உலகு உடல் கரணமாகி உதித்திடும். உலகமாயும் உடலாயும் கருவிகளாயும் இந்த மாயைதான் தோற்றுவிக்கிறது. உணர்ந்து கொள்ளே. இந்த இரண்டுக்கும் உள்ள வேறுபாட்டை நீ முதலிலே உணர்ந்து கொள்ள வேண்டும். மாயை ஆணவ மலம். உடனே அந்த அவர் இன்னொரு கேள்வி கேட்கின்றார். மறுபடியும் தான் சொன்ன கருத்தையே அவர் வலியுறுத்துகிறார். மாயைதான் மறைக்கும், மாயையே ஆன்மாவினுடைய ஞான கிரியையை மறைத்து நிற்கும். எது போல? ஒரு ஓமையும் சொல்லுகிறார். எப்படி ஒளிமயமான சூரியனை அந்த மேகங்கள் வந்து, மேகக்கூட்டம் வந்து மறைக்கிறதல்லவா? அப்படி மறைக்கிற போது எங்கும் இருளாகி விடுகிறதே, அந்த சூரியனை புலப்படவில்லையே. அதுபோல ஆன்மாவினுடைய ஞானம் கிரியைகளை இந்த மாயை மறைக்கிறது என்று சொல்லுகிறார். இரண்டாவது வரியில தூய அப்பரிதி தன்னை சூரியனை, பரிதி சூரியனை சுடர் முகில் மறைத்தாற்போல, மேகம் மறைத்து நிற்பதை போல, அங்க நம்ம முற்றுப்புள்ளி மறைத்தார் போல. அடுத்த வரியில அந்த முகில் நீங்கினால், மேகம் நீங்கினால் சூரியனுடைய ஒளி எங்கும் பரவும். அதுபோல போய் முகில் அகல சோதி புரிந்திடும், எங்கும் ஒளியை கொடுக்கும். அதுவே போல காயமும் அகல, இந்த உடம்பு, உடம்பாகிய இந்த மாயா காரியம் அகன்றால் ஞான தொழில் பிரகாசமாகி அறிவும் செயலும் கிரியையும் ஞானமும் பிரகாசம் அடையும் என்று அவர்கள் சொல்லுகிறார். ஆக எப்போது அறிவும் தொழிலும் விளங்குமா? இந்த உடம்பு இருக்கிற வரைதான் மறைக்கும். இந்த உடம்பு நீங்கினால் நாம் முழு அறிவு விளக்கம் பெறுவோம். அதற்காக உடம்பை விட முடியுமா? அடுத்த பாட்டிலே மறுக்கிறார் ஆசிரியர், பரிதியை முகில் மறைப்ப, அவன் சொன்ன கருத்தை சொல்லுகிறார், முகில் மறைப்ப பாய் ஒளி பதுங்கினாற்போல் உரு, உருன உடம்பு, உடம்பானது உயிர் மறைக்கின், உயிரை மறைக்குமானால் இந்த உடம்பாகிய மாயை, நீ சொல்வது போல உயிரை மறைக்குமானால் ஞான கிரியைகள் ஒழிக்கும், அறிவும் செயலும் மறைந்துவிடும். ஆனால் உண்மை அப்படியா இருக்கிறது? உடம்பு விழிப்பு நிலையில இருக்கிற போதுதான் என்ன நிகழ்கிறது? அறிவும் செயலும் செயல்படுகின்றன, விளக்கமடைகின்றன. இந்த உடம்பு செயற்படாத உறக்க நிலையிலே உடம்பு இல்லை என்றால் அறிவும் தொழிலும் விளங்காமல் இருக்கிறது. இது எதை காட்டுகிறது? உடம்பு செயல்பட்டால் அவை விளங்குகின்றன, உடம்பு செயல்படவில்லை என்றால் அறிவும் தொழிலும் இல்லை. இது எதை காட்டுகிறது என்றால் உடம்பினாலேதான் ஞானமும் கிரியையும் விளங்கும், நீ சொல்வது போல இல்லை என்று அனுபவத்தை சொல்லுகிறார். உரு உயிர் மறைக்கின் ஞான கிரியைகள் ஒழிக்குமாகும் என்று அதுவரை அவனுடைய கருத்தை சொல்லி அதை மறுக்கிறார். கருதிடும் இச்சா ஞான காரியம் காயம் பெற்றால் மறிவிடும். உடம்பு காயம், காயம் என்றால் உடம்பு செயல்படுமானால் காயம் பெற்றால் மறிவிடும் உயிருக்கு, உயிர்களுக்கு அந்த அறிவு விளக்கம் பொருந்தும். இது விழிப்பு நிலையிலே, இது விழிப்பு நிலை. காயம் பெற்றால் மறிவிடும் உயிர்க்கு, காயம் வந்திடாவிடின் உடம்பு செயல்படவில்லை என்றால் உறக்க நிலையிலே காயம் வந்திடாவிடில் மறைப்பே, அப்போது ஆன்மாவினுடைய அறிவு செயல்கள் மறைந்து போகின்றன. ஆதலால் என்ன முடிவு தெரிகிறது அடுத்த பாட்டுல? போத காரியம் மறைத்து நின்றது புகழ் மலம் காண். போதம் என்றால் அறிவு, போதம் என்றால் அறிவு. போத காரியம் அறிவினுடைய செயல், அறிவினுடைய செயலை மறைத்து நின்றது எது என்றால் புகழ் மலம். ஆகமங்களிலே சொல்லப்பட்டிருக்கிற ஆணவ மலமாகும். ஆகமங்கள்தான் இந்த ஆணவ மலத்தினுடைய உண்மையை வலியுறுத்தி அந்த மலம்தான் அறிவை மறைக்கிறது என்று ஆகமங்கள் சொல்லுகின்றன. ஆதலால் மறைத்து நின்றது புகழ் மலங்கான். ஓதலாம் குணமுமாக அந்த ஆணவ மலத்தை எப்படி சொல்லலாமா? உயிரினுடைய குணமென்றும் சொல்லலாம், உயிரினுடைய குணமென்றும் சொல்லலாம். சொல்லலாமா? அந்த உண்மைக்கு என்ன அர்த்தம்? குணமுமாக ஓதலாம் என்றால் அது உண்மை இல்லை, செயற்கை. ஆக ஆணவம் என்பது குற்றமே தவிர குணமல்ல. ஏன் குணமென்றும் சொல்லலாம் என்கிறார் என்றால் ஆன்மா என்று உண்டோ அன்றே அதனிடத்திலே பொருந்தியிருக்கிறதே. எப்படி குணம் பொருள் என்று உண்டோ அன்றே குணமும் சேர்ந்திருக்கிறது, அதே போலத்தான் ஆணவமாகிய குற்றமும் ஆன்மா என்று உண்டோ அன்றே அதனிடத்திலே மறைத்து கொண்டிருக்கிறதே. அந்த வகையில ஆணவ மலத்தை குணமென்றும் சொல்லலாம், அவ்வளவுதான். அந்த உண்மையினாலே அது குற்றம் என்பதை வலியுறுத்தி ஓதலாம் குணமுமாக உயிரினுள் விரவலாலே, உயிரோடு கலந்திருப்பதனாலே. அடுத்து மாயையை குறிப்பிடுகிறார். காதலால் அவித்தை சிந்த தரும் கலையாதி மாயை, அம்மாயையானது கலையாதிகளை, அதாவது இந்த கலை முதலிய தத்துவங்களை, கலையாதிகளை அவித்தை சிந்த அறியாமை, அவித்தைன்னு அறியாமை, அறியாமை நீங்கும்படியாக தரும், தருகிறது. மாயைதான் இந்த கலை முதலிய தத்துவங்களை கொடுத்து நமக்கு அறியாமை நீங்க உதவுகிறது. காதலால் அது என்ன அன்போடு நம்மீது, நம்மீது யாருக்கு காதல்? மாயைக்கா? மாயைக்கு நம்மீது அவ்வளவு நேசமா? இறைவன் உயிர்கள் மேல் வைத்த காதலால் இப்படியெல்லாம் அவனுடைய விருப்பத்தினால், இறைவனுடைய விருப்பத்தினால் மாயை இப்படியெல்லாம் உதவி செய்கிறது. காதலால் அவித்தை சிந்த தரும் கலையாதி மாயை, ஆதலால் இரண்டும் சோதி இருள் என வேறாமன்றி, இருளும் ஒளியும் போல மாயையும் ஆணவமும், ஆணவம் இருள், மாயை ஒளி, சோதி இருள் என வேறாம். அடுத்த பாட்டுல புருடந்தன் குணம் அவித்தை எனின், ஆன்மாவினுடைய குணம் அவித்தை, அவித்தை என்னது? அறியாமை அல்லது ஆணவமலம். முந்தின பாட்டில் அதானே சொன்னார், ஆணவமலம் உயிரினுடைய குணமாக இருக்குமானால் புருடந்தன் குணம் அவித்தை எனில் சடம் புருடனாவான், புருடன் சடப்பொருளாவானே. ஏனென்றால் அறியாமை என்பது ஜடப்பொருளினுடைய தன்மை, ஆன்மாவினுடைய தன்மை அறிவு, ஆன்மாவினுடைய இயல்பு அறிவு, சடப்பொருள்களுடைய இயல்பு அறியாமை. புருடன் சடமாவான். இன்னொரு கேள்வி கேட்கிறார், குருடந்தன் கண்ணின் குற்றம், குருடனுடைய பார்வை தெரியாதவனுடைய கண்ணிலே உள்ள குற்றமாகிய படலம் கண்ணின்தன் குணமோ? அந்த கண் பார்வையை மறைக்கிற படலம் கண்ணுக்கு குணமாக இருக்க முடியுமா? குருடந்தன் கண்ணின் குற்றம் கண்ணின்தன் குணமோ கூறாய். அடுத்து என்ன சொல்லிருக்கு? மருள், மருள் தன்றன் குணமதாகி மலம் அசித்தாகி நிற்கும். மருள்னு அறியாமை, அறியாமையை தன் குணமதாகி தன்னுடைய குணமாக கொண்டு, அறியாமையை தனது குணமாக கொண்டு மலம், ஆணவமலம் அறியாமையை தனது குணமாக கொண்டு அசித்தாகி நிற்கும். ஜடமாகி அது ஜடப்பூர், எனவே அசித்தாகி சடமாகி நிற்கும் ஆணவமலம் ஜடம். அதற்கு மாறாக தெருள், தெளிவு, அறிவு, தெளிவு, தெளிவு அறிவு தன் குணமதாகி தன்னுடைய குணமாக கொண்டு அறிவை சித்தென நிற்கும் சீவன், சித்து பொருளாக ஆன்மா விளங்கு. அடுத்து இந்த மும்மலங்களுக்கும் இடையிலே இருக்கிற தொடர்பை, இது ஒரு நல்ல பாட்டு பாருங்க, இந்த மும்மலங்களுக்கும் மும்மலங்களை எப்படி இயைந்து செயல்படுகின்றன என்று இணைத்து காட்டுகிறார். மும்மலங்களுக்கு இடையிலே உள்ள தொடர்பை பார்ப்போம். இப்போ நெல், நெல்லிலே உமி இருக்கிறது, தவிடு இருக்கிறது, தெரியுமில்ல உங்களுக்கு, அது வேற தெரியாத பொருளை ஓமையா சொல்லிட்டு. நெல்லுல உமி இருக்கிறது, உமிக்கு உள்ள தவிடு என்பது என்ன? ஆங்கிலத்தில் சொல்றீங்க, அந்த அரிசியை ஒட்டி இருக்கிற அந்த பழுப்பு நிறத்தில் இருக்கிற அந்த தவிடு, இந்த இரண்டோடு அந்த அரிசியில முளைக்கிற தன்மை இருக்கிறது, முளைக்கின்ற சக்தி. அந்த நெல்லை விதைத்தால் முளை தோன்றும், முளைக்கின்ற சக்தியும் அதனிடத்திலே இருக்கிறது. எனவே முளைக்கின்ற சக்தி தவிடு உமி என்ற மூன்றும் அடங்கியிருக்கிறது. அந்த உமியை எடுத்துவிட்டு விதைத்தால் முளைக்குமா? எனவே அந்த முளைத்தல் சக்தியை பாதுகாத்து வைத்திருப்பது உமி என்று தெரிகிறது. அதே போல இந்த தவிடை நீக்கிவிட்டால் முளைக்குமா? இந்த மூன்றும் சேர்ந்திருக்க வேண்டும். அதுபோல இந்த மும்மலங்களும் எப்படி என்றால், உமி போல ஆணவமலம்தான் உமி, தவிடு போல இருப்பது மாயை, மாயைதான் தவிடு. அந்த உள்ளே இருக்கிற முளைக்கின்ற சக்தி, முளைக்கின்ற ஆற்றல் போன்றது எது என்றால் கண்மம். கண்மந்தான் முளை. எனவே கண்மம் எதை தோற்றுவிக்கிறது? அந்த முளைக்கின்ற ஆற்றல் அந்த செடியை தோற்றுவிப்பதைப் போல், அந்த முளைக்கின்ற ஆற்றல் அதுபோல கண்மம் எதை தோற்றுவிக்கிறது? எத? இன்பம் துன்பம். இன்பம் துன்பம் என்ற போகத்தை கண்மமாகிய வினைதான் தோற்றுவிக்கிறது, இன்ப துன்பங்கள். எனவே அந்த கண்மம் என்பது முளைக்கின்ற ஆற்றல், அது தோற்றுவிக்கிற இன்ப துன்பங்கள் தான் முளை, இன்ப துன்பங்கள் தான் முளை. இந்த தவிடு போன்றது எதை சொன்னேன்? மாயை. மாயை எப்படி உதவுகிறது என்றால், இந்த கண்மம் இன்ப துன்பங்களை தர, இந்த இன்ப துன்பங்கள் எப்படி நம்மை வந்து அடைகின்றன, எதன் வாயிலாக வருகின்றன? உலகப்பொருள் என்றால் உடம்பும் சேரும், உலகப் பொருள்களின் வழியாகத்தான் இன்ப துன்பங்கள் நம்மை வந்து அடைகின்றன. இதை எண்ணி பார்க்க வேண்டும். ஆக எப்படி நமக்கு இன்ப துன்பங்கள் வருகின்றன, எந்த வழியாக என்றால், இந்த உலக பொருள்கள் மூலமாகத்தான் நமக்கு இன்ப துன்பங்கள் வருகின்றன. நம்முடைய உடம்பே நமக்கு துன்பத்தை தருகிறது. அந்த மூன்று விதமாக சொல்லுவார்களே, வினை துன்பத்தை தருகிற வழி, ஆதி பௌதிகம், ஆதி ஆன்மீகம், ஆதி தெய்வீகம். ஆதி பௌதிகம், ஆதி ஆன்மீகம், ஆதி தெய்வீகம் என்ற இந்த மூன்று வழியாக துன்பங்கள், இன்பங்களை பற்றி பேசியில்ல, துன்பங்கள் இப்படி வருகின்றன என்று வகுத்து வைத்திருக்கிறார்கள். ஆதி ஆன்மீகம் என்றால் ஆன்மானா உயிர்தானே. எனவே ஆதி ஆன்மீகம் என்றால் தன்னாலும் பிற உயிர்களாலும் வருகிற துன்பங்கள், தன்னாலும் பிற உயிர்களாலும் வருகிற துன்பங்கள். ஆக குடும்பத்தில் மனைவியினால கணவனுக்கு துன்பம் வரலாம், வருதா இல்லையா? அதே போல கணவனாலே மனைவிக்கு துன்பம், வேண்டுகிறாலே துன்பம் வரும்போது வேண்டாதவர்கள் எவ்வளவு துன்பம் கொடுப்பார்கள். ஆக எந்த வழியிலையும் வரலாம். ஆதி ஆன்மீகம், ஆதி பௌதிகம். பௌதிகம் என்றால் இந்த இயற்கை, வெள்ளம் புயல், ஆமா நெருப்பு பிடித்தேறியது, நெருப்பு விபத்து எல்லாம். ஆதி தெய்வீகம், தெய்வீகம்னா பிற தெய்வங்கள், தெய்வங்கள் என்றால் இந்த என்ன, ஆமா சிறு தெய்வங்கள், பேயெல்லாம் அந்த அவர் காணவே பேயை பற்றி கேட்டவர். தெய்வீகம் தெய்வத்தினாலே வருவது, ஆமா இதெல்லாம் தெய்வீகத்தை. இப்படி பிற பொருள்களால் நமக்கு அந்த அவற்றின் வழியாக நமக்கு இன்ப துன்பங்கள் வருகின்றன. எனவே மாயை, இந்த உலகப் பொருள் என்பது மாயை தானே, மாயா காரியங்கள். எனவே இன்ப துன்பங்கள் கர்மத்தினாலே வருகின்றமா? இன்ப துன்பங்கள் நம்மை வந்து அடைவதற்கு வழியாக வாயிலாக இருப்பவை மாயா காரியங்களே. எனவே எப்படி அந்த அந்த நெல்லிலே இருக்கிற அந்த தவிடு அந்த அரிசி முளைப்பதற்கு துணை செய்கிறதோ, அதுபோல மாயை இந்த கர்மம் செயல்படுவதற்கு துணை செய்கிறது, கர்மத்துக்கு துணை போகிறது மாயை. மாயையினுடைய துணை இல்லாமல் கர்மம் தன்னுடைய பயனை தர முடியாது. அப்படி மாயையும் கர்மமும் இணைந்து செயல்படுகின்றன. அதாவது இறைவன் தான் அவற்றை ஏவித்து கொடுக்கிறன். இவையெல்லாம் ஜடம் தானே, அது பார்த்தோமே. எனவே இறைவனுடைய செயல்தான் சரி. இன்னொன்று, ஆணவத்தினுடைய செயல் என்ன? அதுதான் உமி போல. அந்த உமி போல இங்கே ஆணவ மலன்தான் எதை கொடுக்கிறது? நான் பார்த்தோமே போத்திருத்துவம் கர்த்திருத்துவம் என்றெல்லாம் பார்த்தோமே. இந்த இன்ப துன்பங்களை நுகர வேண்டுமானால் ஆன்மாவுக்கு என்ன வேண்டும்? அந்த நுகர்வோன் என்ற தன்மை இருக்க வேண்டும். அதாவது விருப்பு வெறுப்பு ஆன்மாவிடத்தில் இருந்தால்தான் இந்த உலக போகத்தை நுகர முடியும். விருப்பு வெறுப்பு இல்லாத ரெண்டையும் தாண்டி விட்டான் என்றால் அவனுக்கு உலக போகம் கிடையாது, அவனுக்கு கிடையாது. விருப்பு வெறுப்பு உடையவன் தான் உலகத்தை நுகர்வதற்கு தகுதி உடையவன். அந்த தகுதியை கொடுப்பது ஆணவ மலம்தான், விருப்பு வெறுப்பு. எனவே ஆணவ மலம் உயிர்களிடத்திலே விருப்பு வெறுப்பை தோற்றுவித்து நான் என்ற தன்முனைப்பை செய்து அந்த உலக போகத்திலே ஈடுபடுத்துகிறது ஆணவ மலம். உலகத்தை நோக்கும்படியாக நாடும்படியாக தூண்டுகிறது ஆணவ மலம். இச்சை, உலக இச்சையை தூண்டுகிறது. இறைவனை நோக்க விடாமல் உலகத்தையே நோக்கும்படியாக ஆணவ மலம் வைக்கிறது. எனவே அந்த வகையிலே ஆணவ மலம் பிற இரண்டு மலங்களோடும் இயைந்து செயல்படுகிறது. எனவே இறைவன்தான், இறைவனுடைய திரோதான சக்தி தான், அதை மறந்துவிடக்கூடாது. இந்த சகல நிலையிலே இறைவனுடைய திரோதான சக்தி மறைந்திருந்து இந்த மும்மலங்களையும் செயற்படுத்தி உயிர்களுக்கு இன்ப துன்பமாகிய போகத்தை ஊட்டுகிறது திரோதான சக்தி.